ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியங்கள். ரொம்பவும் சத்தியம், பகவானுக்கு உகந்ததான வாக்கியங்கள். வாழ்க்கையில் நம்ம பல கோடி வார்த்தைகள் பேசுகிறோம். காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் பலரை பற்றி பேசுகிறோம், பலதை பற்றி பேசுகிறோம், பலவிதமாக பேசுகிறோம், தப்பு தப்பாக பேசுகிறோம், நியாயமில்லாமல் பேசுகிறோம், அநியாயத்துக்கு பேசுகிறோம். ஆனால் தெய்வம் அதனால் உகந்து போகிறதா அப்படின்னா சத்தியமாக இல்லை. தெய்வம் உகக்கும்படியாக பேசணும். இந்த பெண் பிள்ளையோடைய இந்த 81 வாக்கியங்கள் அப்படி கவனிச்சிருந்தோம்னா, தெய்வத்துக்கு விரோதமான ஒரு விஷயமும் இல்லாட்டி தெய்வத்தினுடைய மனசுக்கு விரோதமான விஷயமும் ஒன்று கூட கிடையாது, இல்லாட்டி ஆச்சாரிய புருஷாளுக்கு விரோதமான விஷயங்களா அதுவும் இல்லை. சரி, உலகாயுதமான சின்னங்கள் இருக்கும் இல்லையா? நம்மெல்லாம் ரெண்டு கட்டம் வச்சுக்கோங்களேன், பாதி உலகம் பாதி ஆன்மீகம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கும் இந்த விஷயங்கள் உடன்பாடாக இருக்கு பாருங்க. தெய்வத்துக்கு உடன்பாடான விஷயங்களை பேசுகிறா, ஆச்சாரிய புருஷாளுக்கு உடன்பாடான விஷயங்களை பேசுகிறா, சாதாரண பாமர ஜனங்களுக்கும் உடன்படும்படியான விஷயத்த பெண் பிள்ளை அத்தனை அழகாக பேசுகிறா. பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம் டெய்லி சொல்லிட்டு வாங்கும். 81 வாக்கியங்களும் மணிமணியான வாக்கியங்கள். சரியா 81 விதமான ஊட்டச்சத்துக்கள். உடம்புக்கு ஒவ்வொன்றத்துக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சிலாம் வேணுன்றா இல்லையா? இந்த விட்டமின் கம்மியாக இருக்குது, ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய பேசுகிறோம் இல்லையா? கலோரி இவ்வளோ கலோரி வேணும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 81 விதமான எனர்ஜி பூஸ்டர்ஸ், மனசுக்கான மருந்து, 81 விதமான மூலிகை கலவை அப்படின்றா இல்லையா? நிறைய மருந்துகள்லாம் சொல்கிறேன், 86 அரிய வகை மூலிகைகளினுடைய கலவை. இது வந்து அமிர்த சஞ்சீவினி அப்படிலாம் சொல்ல இல்லையா? அந்த மாதிரி இது ஆத்ம சஞ்சீவினி. வைகுந்தம் போனாலும் பெண் பிள்ளை வாக்கியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு விஷயம். பாலைவனச்சோலை மாதிரி சம்சார சாகரத்தில், சம்சார பாலைவனத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு இதம் தரும்படியான ஒரு சோலை. இது வந்து அழகா இந்த சம்சார சாகரத்தில் தத்தளிக்கிறவாளுக்கு ஒரு அழகான தெப்பம் மாதிரி. ஏறிட்டோம்னா அப்படியே கடத்திட்டு போயிடும். 81 பேர் கையை பிடிச்சுண்டு அழகா மோட்சத்தை அடைஞ்சுடலாம். அங்கங்கே ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமித்தார். அந்த மாதிரி பெண் பிள்ளை 81 விஷயங்களை அவ்வளோ அழகாக அங்கங்கே வச்சு நம்மளை வாழ்க்கையை விட்டு வழிதவறி போகாதபடி வழிகாற்றாள். ஹேட்ஸ் ஆஃப் டு பெண் பிள்ளை. 79 வாக்கியம். வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. ரொம்ப விசேஷமானவர் எம்பார் கோவிந்தர், அவரை பற்றிய விஷயம். இதுவும் ஸ்வயம் சுவாமி ராமானுஜ சம்பந்தப்பட்ட விஷயம். பெண் பிள்ளை வாக்கியம் ரொம்ப சத்தியம். ஏன்னா இந்த 81 வாக்கியத்தில் இது ஒரே ஒரு வாக்கியம் தான். எல்லா வாக்கியமே ஒரே ஒரு தான், திரும்பி ரிப்பீட்டேஷன் கிடையாது. திரும்பி ஒரு இடத்துல நாளைக்கு அடுத்த வாக்கியத்தில் வந்து திரும்பி ஒருத்தரை பற்றி 2வது வாக்கியம் வரும். பல இடங்கள் ரிப்பீட்டேஷன்றதே கிடையாது. அதில் இன்றைக்கி எம்பார் கோவிந்தரை பற்றிய வாக்கியம். சத்தியம்ன்றதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, இன்றைக்கி எம்பார் கோவிந்தருடைய திருநக்ஷத்திரம் பிறந்த நாள். கரெக்டாக தை மாதம் புனர்வசு நட்சத்திரம்தான் எம்பார் கோவிந்தருடையதான நட்சத்திரம். ரொம்ப விசேஷம். கரெக்டாக அன்னைக்கு நமக்கு இந்த வாக்கியம் வந்ததுன்னா இதுதான் ஆச்சாரிய அனுகிரகம். நடுவில் பிரேக்லாம் இருந்தது நமக்கு பெண் பிள்ளை ரகசியத்தை. நான் பத்ரி போயிருந்த பொழுது, அதுக்கப்புறம் பிருந்தாவனம் போயிட்டு வந்த பொழுது, இந்த ஃப்ளட்டு மெட்ராஸ் வெள்ளத்தில், சரி ஏதோ நன்மைக்கே நான் எப்பொழுதும் சொல்கிறது, நான் அந்த எல்லாம் நன்மைக்கேன்ற வாக்கியத்தினுடைய சத்தியம் எனக்கு இன்றைக்கி காத்தால. ஓகே, இன்னைக்கு என்ன வாக்கியம் யோசிக்கும் போது, ஓ கரெக்டாக இன்றைக்கி எம்பார் கோவிந்தர் கரெக்டாக அந்த வாக்கியம் வரதே அப்படின் பொழுது நிஜமாகவே ஒரு நிமிஷம் கண்களில் ஆனந்த பாஷம் வழிஞ்சது. அதாவது பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். இதை கேட்குறனாலையும் சொல்கிறனாலையும் ராமானுஜ கிருப்பை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் தான் எதிர்ச்சையான ஒரு ப்ரூஃப், எதிர்ச்சையான தெய்வ இச்சையா. எம்பார் கோவிந்தர், கோவிந்தர் தான் அவருடைய உண்மையான திருநாமம். ராமானுஜருடைய சித்தி பிள்ளை, க கசின் பிரதர்ஸ், அண்ணா தம்பி, ரொம்ப விசேஷம். அவ்வளோ ரொம்ப பெரிய வயசு வித்தியாசம்லாம் கிடையாது ராமானுஜருக்கும் இவருக்கும். அடுத்த வருஷத்துலேயே பிறந்தா மாதிரி அப்படி தான் காண கிடைக்கிறது. குரோதன வருஷம் தான் எம்பார் கோவிந்தருடைய வருஷம்னு காண கிடைக்கிறது. பிங்கள வருஷம் ராமானுஜருடைய வருஷம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ அழகாக அந்த எம்பார் கோவிந்தர், அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் திருமலை நம்பி இருக்கார் இல்லையா, ராமானுஜருடைய தாய் மாமன், அவரிடத்துல இருந்துண்டு பக்தி பண்ணிட்டு இருந்தார் எம்பார் கோவிந்தர். அப்போல்லாம் அவருக்கு கோவிந்தன் தான் திருநாம், எம்பார் அப்படின்ற பெயர் கிடையாது. அந்த எம்பார் கோவிந்தர் அப்படி ஒரு அத்தியந்த ஆச்சாரிய பக்தர், பகவத் விஷயத்தில் அப்படி ஒரு ஊற்றம், நன்னா சம்ஸ்கிருதமெல்லாம் தெரிஞ்சவர், நன்னா திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபாடு உடையவர், ரொம்ப ரசித்து ரசனையாக பொருள் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன். திவ்ய பிரபந்தத்தில் அப்படி ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ எப்படி நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையோ ஒரு அவமானமோ வந்துட்டு அதையே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மகாத்மாக்கள் பெரியவாள்லாம் எப்பொழுதும் ராமாயண ஆலோசனை, மகாபாரத ஆலோசனை, திவ்ய பிரபந்த ஆலோசனை, ஸ்ரீமத் பாகவத ஆலோசனை, நாராயணீய ஆலோசனை, தப அப்படின்னாலே ஆலோசனைன்ற தபஸ் பண்ணுறதுன்றாலே ஆலோசனை, அந்த மாதிரி எப்பொழுதுமே இந்த கோவிந்தர்லாம் பகவத் விஷயத்தையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரம வைராக்கியசாலி. அவர் பெரிய திருமலை நம்பியின் இடத்துல ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்பொழுதுதான் சுவாமி ராமானுஜர் ஜோரா திருமலை திருப்பதிக்கு போகிறார். பெரிய திருமலை நம்பி வாக்கியமே இருக்கு இல்லையா, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பெரிய திருமலை நம்பியின் இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். அங்கே போகும்பொழுது அழகாக ஒரு வருஷ கால பரியந்தம் அங்கே பெரிய திருமலை நம்பியின் இடத்துல ஸ்ரீமத் ராமாயணம் காலக்ஷேபம் கேட்டுருந்தார். அப்போ இந்த கோவிந்தர் யார்கிட்டையும் பேச மாட்டார், இத்தனைக்கும் ராமானுஜர் ரொம்ப பழக்கம். அண்ணா ரெண்டு பேரும் யாதவ பிரகாஷ் இடத்துல ஒன்றா பாடம் பிடிச்சவா, சொந்தக்கார பசங்க தான், ஆனாலும் ஆச்சாரியன் இத்தனைக்கும் பெரிய திருமலை நம்பி மாமாவா, ரெண்டு பேரும் மருமான். ஆனால் இவன் மூணு பேரும் பேசுகிறத பார்த்தோம்னா இவன் மூணு பேரும் தேக பந்துக்கள்னு யாரும் நம்பவே மாட்டான். அவர் பாட்டு பகவத் விஷயம் சொல்லுவார் பெரிய திருமலை நம்பிகள், இவர் பாட்டு கேட்டுப்பார். மூணு பேரும் கலந்து ஆலோசனை பண்ணால் பகவத் விஷய ஆலோசனை தான். இப்போ நம்மளெல்லாம் பந்துக்களோட உட்காந்தோம்னா அவள் அப்படி இருக்கா இவ அப்படி இருக்கா, பந்துத்துவ விஷயங்கள் தானே பேசுவோம். அதை தாண்டி ஒரு பகவத் விஷயம்ன்றது வந்துடுத்தனும் பாக்யம். ஆனால் எப்படி இருந்தாலும் சொந்த பந்தங்களை பற்றி தானே பேசின்னு இருக்கோம். இவன் மூணு பேரும் பேசினான்னா இந்த சொந்த பந்தங்களை பற்றியதான விஷயமோ அதை பற்றி ஆலோசனையோ கிடையவே கிடையாது. அவ்வளவு அதுவும் எம்பார் கோவிந்தெல்லாம் ரிசர்வ்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒதுங்கி இருப்பார், யார்கிட்டையும் பெருசாக பழக மாட்டார் பேச மாட்டார், தான் உண்டு தன் கைங்கரியம் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். ராமானுஜருக்கு அவர் மேலே அப்படி ஒரு அபிமானம், ஏன்னா அவருடைய குணப்பூர்த்தி அப்படி. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் எம்பார் கோவிந்தர் குளத்தில் போய் ஜலம் எடுக்க போயிருந்தார், போறார் ஜலம் எடுத்துட்டு வந்தார். வந்தார் வழியில் ஒரு நல்ல பாம்பு புஸ்ஸு 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 புஸ்ஸுன்னு சீரின் இருக்கு. உடனே எம்பார் கோவிந்தர் அதை பார்த்தார், உடனே அந்த குடத்தை கீழே வச்சார், அந்த பாம்பு வாயை பிடிச்சுண்டு அழகாக எதையோ பண்ணார். ராமானுஜர் பதறிட்டார், நல்ல பாம்பு வேற அது, நல்ல பாம்பு கிட்ட போய் யாராவது விளையாடுவாள், பாம்பென்றால் படையும் நடுங்கும், அது தண்ணி பாம்பாகவே இருக்கட்டுமே பாம்பு குட்டியாகவே இருக்கட்டுமே யாராவது ஒருத்தர் ஐயா அப்படின்னு சொல்கிறோம், யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பாம்போடு விளையாடுவார், மற்றவ எல்லாருக்குமே பாம்புனாலே ஒரு பதற்றம்ன்றது ஸ்வபாவம். அதனுடைய உருவ அமைப்பு அப்படி, அதனுடைய விஷம் அப்படி, அதனுடைய கோபம் அப்படி, அதனுடைய துஷ்டத்தனம் அப்படி. காளியெல்லாம் கூட பாம்பு தான், எனக்கு நல்ல பாம்பு சொல்கிறோம் நம்ம பேருக்கு, ஆனால் நிஜமாகவே நல்ல பாம்புன்னு தைரியம் இருக்கா நமக்கெல்லாம், நல்ல பாம்பு ஐயோ விஷம் அடிச்சு கொள்ளு தானே சொல்லுவோம், கிராமத்திற்கு அடிக்க மாட்டா ஆனால் நல்ல பாம்பு அப்படின்டுவா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிஜமாகவே நல்ல பாம்புன்னு ஆதிசேஷன் தான், பெருமாள் ஜம்முன்னு படுத்துன்னு இருக்காள். மற்றபடி பாம்பு வாயிலெல்லாம் பக்கத்தெல்லாம் போகிறது யாருக்குமே தைரியம் கிடையாது. இந்த எம்பார் கோவிந்தர் இந்த பாம்பை பிடிச்சி வாயில் எதையோ பண்ணிவிட்டு உடனே திரும்பியும் போய் அழகாக போய் குளிச்சுட்டு கையெல்லாம் மீண்டு திரும்பியும் ஜலம் எடுத்துட்டு வர, இத்தனையும் சுவாமி ராமானுஜர் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு இருந்தவர் கேட்டார், ஹே கோவிந்தா, என்னப்பா பண்ணாய் அந்த பாம்பா அப்படின்னார். உடனே கோவிந்தர், இல்லை அது புசு புசு சீரதேன்னு பார்க்கறத நின்று பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சது அது நாக்கில் ஒரு முள் தைச்சிருந்தது. பாவம், அதனால் நாக்கை உள்ளே இழுத்துக்க முடியலை, அதால் அது எடுத்துக்க முடியல, கை கால் கிடையாது இல்லையா, அது யார் ஹெல்ப் பண்ணுவானோ அதுக்கு தெரியலை, அதனால் நாக்கை வெள்ள நீட்டின்னு எடுக்க முடியலன்னு கோபம் துக்கம் எல்லாம் சேர்ந்து புசு புசுன்னு சீரின்ட்டு இருந்தது. அதனாலே அந்த பாம்பை பிடிச்சி அந்தவுடைய நாக்கில் இருக்கிற முள்ளை எடுத்து விட்டேன் அப்படின்னு கேட்கும்பொழுதே பதறதுன்னு பாம்பை பிடிச்சி, அதுவும் காட்டில் அலையிற பாம்பு, என்ன ஏதோ ஒரு பாம்பாட்டி வச்சுருக்க பாம்புனாலும் சொல் பேச்சு கேட்கும், பல்ல பிடுங்கிட்டா விஷப்பல்ல பிடுங்கியாச்சுன்னா, இல்லாட்டி இங்கே ஜூவில் இருக்கிற பாம்புன்னா, ரைட், அதுவும் காட்டில் சுதந்திரமாக தெரியக்கூடிய பாம்பு, அதுக்கெல்லாம் எவ்வளவு பலம் இருக்கும், எவ்வளவு வீரியம் இருக்கும் விஷத்துக்கெல்லாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களே, பாம்பை பிடிச்சி அழகாக வாயை திறந்து அதோட நாக்கில் முள் இருக்க முள்ள எடுக்கிற தைரியம் உங்களுக்கு உண்டா சொல்லுங்கோ. சில பேர் பாம்பு வீடியோவை பார்த்தாலே பயப்படுவா. அழகாக எடுத்தேன், எடுத்துட்டார் இவர், அதைத்தான் சொன்னார், அந்த பாம்பினுடைய வாயில் முள் துருத்தின் இருந்தது, அது குத்தி படாத பாடு படுத்தின்றது, அதை எடுத்துட்டேன்னு அப்படின்னா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் என்னை கொண்டாடுவார், நம்ம இதெல்லாம் நல்ல காரியம் பண்ணா ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவோம், எதுக்காக நான் சொல்ல வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும் ரைட்டா, இதை போய் நான் விஸ்தாரமாக சொல்லணுமா? ஆனால் அந்த அந்த ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையா, நல்லது பண்ணால் நான் பண்ணேன் அப்படின்னு தனக்கு ஒரு பெயர் வரணும்னு எதிர்பார்க்கறது உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். இது தப்புன்னு இல்லை, இது வேணால் சொல்லலாம், ஞானிகளை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா உன்னை அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்படியாக தூண்டினது பகவான் அப்படின்னுடுவா பெரியவா. ஆனால் லோகாயுதமாக அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாச்சுங்க, ஒரு கிரெடிபிலிட்டி, நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு அவன் கொண்டாட தான் செய்வான், உலகத்தில் கொண்டாடணும்னு ஆசைப்படுறதும் நியாயம்னு ஆயிடுத்து இல்லையா. ஆனால் இவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயின்ட்டு இருக்கார், ராமானுஜர் இது கொண்டாடுறாரா பெருமையாக பேசுறது கவலை இல்லை, ராமானுஜர் அசந்து போகிற எப்பேற்பட்ட பூத தயை, எல்லாருமே காருண்யம்னு சொல்லுவோம், காருண்யம்னா எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ, நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகாதோ அந்த எல்லை வரைக்கும் நமக்கு கருணை உண்டு. அதுக்கு மேலெல்லாம் ரோட்டில் ஒரு சொல்லுனா உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, போய் தொட்டு தூக்கு வேலை, சத்தியமாக மாட்டோம், யாருமே மாட்டோம் ரைட்டா. எப்படி குற்றையுறா கொலையுறா யாராவது கிடக்கிறா அப்படின்னா அப்போ போய் அவளுக்கு ஒத்தாசை பண்ணணும்னா தோணும், பக்கத்தில் போகவே பிடிக்காது, அந்த இரும்பு சதையெல்லாம் ரத்தமாக இருக்குன்னா முடியாது, ரொம்ப கஷ்டந்தானே உலகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு பாம்பை பிடிச்சி அதனுடையதான துக்கத்தையும் நாசம் பண்ணணும்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணுறாருன்னா என்ன ஒரு பூத தயை. ராமானுஜர் அசந்து போகிறார், இவ்வளோ பெரிய விஷயத்தை மட்டும் தீமையானு போயிட்டு இருக்கானே, எப்பேற்பட்ட பூத தயைன்னு மலைச்சு போனார். பெண் பிள்ளையை தான் சொல்கிறார், இந்த மாதிரி சகல ஜீவராசிகளிடத்திலேயும் ஒரு கருணை அடியாளுக்குண்டா, இவ்வளவு தூரம் ஒரு பாம்பினிடத்தில் கூட அவருக்கு ஒரு அன்பு, அவருடைய கஷ்டத்தை காண சகிக்க முடியலை அப்படின்னா இப்போ எவ்வளவு சாத்வீகமாக அவர் இருக்கணும். அப்போ இவ்வளோ சாத்வீகமாக இருக்கணும்னா அந்த பாம்புக்குள்ளேயும் பகவான் இருக்கான்ற உணர்ச்சி இருந்தால் தானே இது தோணும் இல்லையா. இல்லாட்டி ஒரு பாம்பினுடையதான துக்கத்தை பார்த்து அதனுடைய துக்கத்தை நிவர்த்தி பண்ணணும்னு யாராவது முயற்சி பண்ணுவோமா? கிடையாது இல்லையா. பெண் பிள்ளை சொல்கிறா, அந்த மாதிரி பரம சாத்வீகரா பரமஹம்சரா எம்பார் கோவிந்தர் மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி, அடியாள் மொசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுலேயும் இந்த கேள்வி கேட்டவரே ராமானுஜர், இந்த சம்பவத்துக்கு ஐவிட்னஸே ராமானுஜர், ராமானுஜர் சொல்லி தான் மற்றவாளுக்கே தெரியும், அந்த ராமானுஜரிடத்திலேயே இந்த பெண் பிள்ளை, ராமானுஜர் இங்கே இருந்தார் இல்லையா, அப்போ ரெண்டு மூணு சம்பவங்கள் நடக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த எம்பார் கோவிந்தோடைய விஷயங்களில் ராமானுஜருக்கு ரொம்ப ஈடுபாடு, ஏன்னா அவர் பண்ணுற மெத்தட் அந்த அழகு, அதனால் ராமானுஜர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் எம்பார் கோவிந்தர் என்ன பண்ணுறான்னு போய் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டுருப்பார். அது அவருக்கு ஒரு சுகமான அனுபவம், யாராவது நல்லதாக இருக்கான்னா அவர் பண்ணுற காரியங்கள் நல்லதாக இருக்குன்னா அதை பார்த்து ரசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஆச்சரியமாக இந்த எம்பார் கோவிந்தர், அப்போ அழகாக ராமானுஜர் தூரத்துலேருந்து பார்க்குறார். அப்போ அழகாக அந்த எம்பார் கோவிந்தர் பெரிய திருமலை நம்பிக்கு படுக்க விரிக்கிறார், பாயெல்லாம் விரிக்கிறார். விரிச்சுட்டு ராமானுஜர் பார்க்குற அந்த பாய் விரிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல. இன்றைக்கெலாம் பல பேர் எந்த காரியங்களையும் நேர்த்தியாக பண்ணுறதில்ல, ஏனோ தானோன்னு பண்ணுறா. இந்த செருப்பு போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த சாவி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி துணி மடிக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அவாவா பொருளை வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நேர்த்தி, ஒரு நேர்த்தி வேணும் இல்லையா? அந்த நேர்த்தியே இல்லை, அப்போ கஷ்டமாக இருக்குது. பெரியவாள்லாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக, இன்றைக்கும் அவ்வளவோ அழகாக நேர்த்தியாக வேலை பண்ணக்கூடிய பல பெரியவாள் அடியன் பார்த்துருக்கேன். எத்தனையோ மகாத்மாக்கள், எத்தனையோ ஜீயர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு நேர்த்தி, ஒரு நளினம், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வேலைகள்லையும் ஒரு ஃபைன் டியூனிங் வேணும். சண்டை போடுறதுல ஃபைன் டியூனிங்காக இருக்கும், அடுத்த வேலை குத்தம் சொல்கிறதுல ஃபைன் டியூனிங்காக இருக்கும், அவள் காரியத்தில் பண்ணுறதுல கொஞ்சம் அதமனாக தான் இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. இந்த எம்பா இருக்கும் வந்து அழகாக அந்த பாயை விரித்து அப்படி நீட்டி சுருக்கம்லாம் இல்லாமல், ஏன்னா இந்த பாய் போர்வையெல்லாம் விரித்து படுக்கணும்னா அது சுருங்கித்துன்னா படுக்கும்போது உறுத்தும். அழகாக எல்லாம் பண்ணிட்டார், தலகாணிலாம் போட்டு எல்லாம் பிரித்தாச்சு, ராத்திரி படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். ஆச்சாரியனுடைய படுக்கை அவர் கைங்கரியம் இல்லையா, அழகாக பண்ணுறார். ராமானுஜர் பரவாயில்ல என்ன அழகாக பாயெல்லாம் போடுறான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பாயில் சுகமாக ஏறி உட்காந்து படு தூக்கிட்டார். இவர் ராமானுஜர் பதறிட்டார், என்னடா அது இவ்வளோ அழகாக போடுறானே ஜோர் அப்படின்னு நினச்சா, இப்படி விவகாரமாக பண்ணி தொலைச்சுட்டானே அப்படின்னு ஒன்றும் அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்கவே இல்லை. இதெல்லாம் தான் பாருங்கோ பெரியவாளுடைய குணம்ன்றது இதுதான். இப்போ நம்மளாக இருந்தால் நேரடியாக அவர்கிட்ட போய் கேட்போம் இல்லையா, என்னடா முட்டாள் மாதிரி பண்ணுற அறிவு இருக்கா உனக்கு, இப்படி தான் நம்ம கேட்போம். அவர் எம்பார் கோவிந்தரோ பெரிய திருமலை நம்பிகளுடைய சிஷ்யர், அதனால் ராமானுஜர் அவர்கிட்ட நேராக போய் கேட்கல. இந்த விஷயத்தை அழகாக போய் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் சொல்லார். நன்னா பார்த்துக்கோங்க, இவர் சொந்த தம்பி, என்ன பெரிய திருமலை நம்பிகள் ரெண்டு பேருக்கும் மாமா, ஆனால் ஆச்சாரியன் சிஷ்ய சம்பந்தம், அதனால் ராமானுஜர் போய் இந்த மாதிரி கோவிந்தன் உங்களுக்கு அழகாக படுக்கையெல்லாம் விரித்தார், ரொம்ப அழகாக விரிச்சுட்டு கடைசியில் அவரே படுத்து தூங்கினார், ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படுத்துட்டு அப்புறம் எழுந்து போயிட்டார். எனக்கு அது பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தேவரீர் கொஞ்சம் அதை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ட்டார். சரி அப்படின்ட்டார். உடனே பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தரை வர சொன்னார். ராமானுஜர் ஓரத்தில் நிற்கிறார். பெரிய திருமலை நம்பிகள் கேட்டார், என்னப்பா பாயெல்லாம் போட்டாச்சா, படுக்கலாம் தயாரா? தயாராகிடுது சுவாமி, எல்லாம் சரியாக இருக்கா? ரொம்ப சரியாக இருக்கு. என்ன படுத்து பார்த்தியோ அப்படின்னார். ஆமாம் சுவாமி அப்படிங்கிற, ஆமாம் மாமா இல்லை, ஆமாம் சுவாமி. உடனே இப்படி பார்த்தார் கொஞ்சம் கோபமா, அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னார். தெரியும் சுவாமி, அடியனுக்கு நரகவாசம். அண்ணா தம்பி எல்லாம் அப்படிதான் இருக்கா, இந்த வம்சமே அப்படிதான் போடுது. ராமானுஜன் அப்படி அடியன் ஒரு நரகம் போனாலும் பரவாயில்லன்னாரோ, அதே தானே அடியனுக்கு நரகவாசம். நரகம்னு தெரிஞ்சு ஏன்பா பண்ண ஆய்? இல்லை சுவாமி, தேவரீர் படுத்துக்கும்பொழுது உவ்வாமுள்ளுன்னு உண்டு, அந்த காலத்துலலாம் பாயில் இருக்கும், நான் பார்த்துருக்கேன், எங்களுக்கெல்லாமே குத்திருக்கு. இந்த காலத்தில் பாயில் நிஜமாகவே அந்த பத்தமடை பாய் அந்த மாதிரி அழகாக அந்த கோரப்பாயெலாம் வாங்கினோம்னா இன்றைக்கி அந்த உவ்வாமுள் அப்படின்னு, அந்த காலத்தில் அந்த பாய் மேலே பெட்ஷீட் போட்டு படம் பெட்ஷீட்லேயே ஓட்டின்னு இருக்கும் அந்த உவ்வாமுள். மெலிசாக ஒரு குத்து குத்துவது, ஒரு சின்னதாக ஒரு கொசுக்கடிலாம் சொல்கிறார், அதோட மெலிசாக இருக்கும், அது ஒரு வித்தியாசமான அனுபவம் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து மனுஷாளுக்கு இந்த உவ்வாமுள்னா சொன்னால் புரியும். அப்போ அது ஏதான குத்தி சுருக்கம் ஏதான இருந்ததுன்னா தேவரையுடைய திருமேனிக்கு கஷ்டமாக இருக்கும், உறுத்துதல் கடித்தல் ஏதாவது பூச்சியெலாம் இருந்துருத்துனா, அதனால் ராத்திரி தேவரீர் நிம்மதியாக சமபரிகாரம் பண்ண முடியாது. தேவரீர் காத்தால எழுந்து மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணணும், மற்றவாளுக்கெல்லாம் காலக்ஷேப விஷயங்கள் சொல்லணும், அதனால் தேவரீருடைய திருமேனிக்கு சமம் வரக்கூடாதுன்னா முதல்ல நான் படுத்து பார்த்துருவேன், அதில் ஏதான இருந்தால் முதல்ல எனக்கு தெரிஞ்சிடும், ஆனால் படுத்தது தானே தெரியும், அதனால் படுத்து பார்த்துருவேன். தேவரீர் திருமேனி லோகத்துக்கு ரொம்ப அவசியம், பகவத் கைங்கரியத்துக்கு அவசியம், அதனாலே அடியனுக்கு நரகவாசம் கிட்டினாலும் பரவாயில்லைன்னு தான் இதை பண்ணேன் அப்படின்னு. ராமானுஜர் கண்களில் ஆனந்த பாஷ்பம், பெரிய திருமலை நம்பிகள் எழுந்து வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார் எம்பார் கோவிந்தர். இத்தனைக்கும் சாட்சி ராமானுஜர். அந்த ராமானுஜரிடத்தில் இந்த பெண் பிள்ளை சொல்கிறார், வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. சரி, அப்போதே எம்பார் 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 எம்பார்ன்றோம்ல, அந்த எம்பார்ன்ற பேர் என்ன அர்த்தம்? ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு அவருடைய நட்சத்திரம் வேறு இல்லையா, அதனோட வைபவம் சொல்லலாமே, சந்தோஷம் தானே. நான் எவ்வளோ நாள் சொன்னாலும் நீங்கள் தான் கேட்க போகிறீர்கள். ஆச்சு, எப்படியும் இன்னும் ரெண்டே வாக்கியங்கள் தானே, ரெண்டு வாக்கியம் வேறு தான் புதுசாக வாக்கியம் ஆரம்பிப்பேன், கவலைப்படாதீங்க, ஒன்று முடிய போகிறது இல்லை, இது முடிவெல்லாம் ஆரம்பம், பெண் பிள்ளை வாக்கியம், அதுக்காக சொல்லவர். அந்த எம்பால் ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜரை சேவிக்கிறதுக்கு அழகாக ஒரு சம்சாரி வந்தார். அவர் குழந்தையும் கூட்டிட்டு வந்து ராமானுஜரை சேவித்தார். ராமானுஜர் கேட்டார், என்னப்பா குழந்தைக்கு பெயர் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், அடியேன் ராமானுஜன் வச்சிருக்கேன் சுவாமி, ஆனந்தமா, அதனால் வாய் நிறைய ராமானுஜா 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 கூப்பிடுவேன் அப்படின்னுட்டார். அவ்வளோ வசதி. அவ இந்த எம்பார் கோவிந்தர் கேட்டுட்டு இருந்தார். விஷயம் சொல்கிறேன், எம்பார்ன்ற வார்த்தைக்கு நான் விஷயத்தை சொல்லலை. இந்த ராமானுஜர் அப்படி கேட்டவொடனே அவர் சொல்லிட்டார், இதை கேட்டுட்டு இந்த எம்பார் கோவிந்தர் ஓன்னு அழுத ஆரம்பிச்சிட்டார். அழ ஆரம்பிச்சார். ராமானுஜர் கேட்டார், எதுக்குடா அழறாய், எதுக்கு பாடுற அப்படிங்கிறார். அப்போ கோவிந்தர் சன்னியாசம் வாங்கிட்டார். அப்போ ராமானுஜர் கேட்குறார், எதுக்கு அழறாய் நீ அப்படின்னார். ஐயோ, சீக்கிரம் சன்னியாசம் வாங்கிட்டு வீணா போனேனே அப்படின்னுட்டார். ராமானுஜர் சிரிச்சார், என்னடா அது புதுசாக குழப்பமாக இருக்கேன்னு. என்னாச்சுக்கு உனக்கு இப்போ சன்னியாசி ஆனது, உனக்கு என்ன கஷ்டம் வந்துருத்தோ, சம்சாரியானது என்ன சுகம்னா, நானும் குழந்தையை பெற்றிருப்பேன், நானும் என் பிள்ளைக்கு ராமானுஜான் பேர் வச்சிருப்பேன், நானும் தூக்கி கொஞ்சிருப்பேன், இழந்தேனே சன்னியாசியாக போய் வீணா போனேன்னுட்டார். ராமானுஜர் சிரிச்சார். உனக்கு என்ன, நீ சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ராமானுஜன்ற வஸ்து தான் வேணும், அவ்வளோதானே. ஆமாம் அப்படின்ற உடனே அவருடைய சந்தியாவந்தனோட பாத்திரம் இருக்கும் இல்லையா, பஞ்சபாத்திரம் கொலபாத்திரம்னு சொல்லுவார், அதை கொண்டான்னுட்டார். உடனே எம்பார் கோவிந்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஜலமெல்லாம் புரோக்ஷணம் பண்ணி இன்னிலேருந்து இது பேர் ராமானுஜன் அப்படின்னுட்டார். உடனே எம்பார் கோவிந்தருக்கு ஒரு குஷி, அவாடா அப்படின்னார். என்ன ஆச்சுன்னார், இல்லை பிள்ளையாக இருந்தால் கூட கூப்பிட்டா வராது, இது என் கூடயே நான் சொத்தாக தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னுட்டார். எப்பயாவது ராமானுஜ அந்தண்ட நெண்டெல்லாம் போகும்பொழுது சிச்சா யார்ட கூப்பிட்டு, எப்பா எங்கப்பா என் ராமானுஜன் காணோம் அப்படின்வார். ராமானுஜன் சிரிச்சுட்டே போவார். அன்னிலேருந்து தான் வைஷ்ணவ சம்பிரதாயம், அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஊறி கிடக்கிறவாள்லாம் குலபாத்திரம் பஞ்சபாத்திரம்னு சொல்ல மாட்டான், ராமானுஜன் அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த பே இன்னைக்கு அந்த பஞ்சபாத்திர உத்தரணி எங்கே பார்த்தாலும் ராமானுஜன் அப்படின்னு தான் ஞாபகம். அந்த ராமானுஜனாகவே நமக்கு ராமானுஜனை சொத்தாவே கொடுத்த ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். அப்பேற்பட்ட எம்பார் கோவிந்தர் விஷயத்தை ராமானுஜர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்றார். இது இருக்கட்டும், எம்பார் அது சொல்லணும் இல்லையா. இந்த எம்பார் கோவிந்தர், கோவிந்தர் தான் அவருடைய பெயர். அவருக்கு அழகாக கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாச்சு. என்ன கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அழகா முதல் ராத்திரிக்கு அனுப்பலாம் கோவிந்தரை. விடிய 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 உட்காந்துட்டு ராமானுஜ வைபவம் சொல்றார் பொண்டாட்டிக்கு. எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, சரி விடிய கிளம்ப ஆயிடுத்துமா. ராமானுஜர் கைங்கரி பண்ண கிளம்பிட்டார். எம்பார் கோவிந்தரோட அம்மா உள்ளே போனார். பருமகள் பாட்டை அப்படியே உட்காந்துட்டு கனடி ஆச்சுன்னார். விடிய விடிய ராமானுஜ வைபவம் சொன்னாரத்தை கேட்டுட்டு இருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேராக போய் ராமானுஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, அப்பா இப்படி பண்ணுறாருப்பா கோவிந்தர், நீங்கள் கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்னார். சரி அப்படின்னுட்டார். ராமானுஜர் கேட்டார், என்னப்பா அது, பொண்டாட்டியோட ஏகாந்தமாக இருக்க வேண்டிய சமயம், என்ன பண்ணிட்டு இருந்தாய் அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப அழகாக ஒரு டிப்ளமேட்டிக்கான கேள்வி, தாம்பத்தியத்தை ஈடுபட வேண்டியதானே அப்படி கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், எங்கும் நிறை பரபிரம்மத்தின் அழிச்சாட்டியம் பண்ணலாமோ, பகவான் எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கார், அந்த அழிச்சாட்டியம் பண்ணலாமோ நான் அப்படின்னு விட்டார். ராமானுஜர் அசந்து போயிட்டார். அப்பா இப்படி இருந்தேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அப்படின்னா நீ துறவரம் வாங்கிட்டா சரி வரும்னார். இல்லறம் இல்லையில் துறவரம் சரின்னு துறவரம் வாங்கி விட்டார் எம்பார் கோவிந்தர். அந்த எம்பார் கோவிந்தருடைய மனைவியை சொல்லணும், அப்பா நிஜமாகவே அந்த மாதிரி சில உத்தமிகளுடைய பரமத்தியாகம் தான் நமக்கு எத்தனையோ மகாத்மாக்களை கொடுத்துருக்கு. அப்போ அழகாக ராமானுஜர் அவருக்கு ஜோராக சந்யாச தர்மம் கொடுத்து எம்பெருமானார் அவர் சொன்னார், உங்கள் பேர் எனக்கு வைக்கணும்னுட்டார். எம்பெருமானார்னு பேர் வச்சார். அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய பேர்லாம் தாங்க, அது சுருக்கி வைங்கோன்னுட்டார். அப்போ ராமானுஜரே எம்பார் அப்படின்னு வச்சுட்டார். அப்படித்தான் அவருக்கு எம்பார் கோவிந்தர் அப்படின்னு பெயர். எம்பார் கோவிந்தர் வம்சத்தார் இன்னைக்கும் இருக்கார்கள். ஆனால் அவரோட தம்பி ஒருத்தர் இருந்தார், சிறிய கோவிந்த பெருமாள், அவருடைய வம்சத்தாருக்கு எல்லாருமே எம்பார் கோவிந்தர் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட எம்பார் கோவிந்தருடைய வைபவம் அவருடைய திருநட்சத்திரத்து அன்னைக்கு நமக்கு பெண் பிள்ளை வாக்கியமாக கிடச்சதுன்னா கோட்டி ஜென்ம சுக்ருதம். எம்பார் கோவிந்தர் வாழ்ந்த இடம் தான் மதுரமங்கலம் அப்படின்னு பெயர். நம்ம ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ரூட்டில் அப்படி வரும். ஒரு அழகாக விசேஷமான ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். நடுவில் கொஞ்ச நாள் லிங்கம் கை கொணர்ந்த நாயனாராக இருந்து காலஹஸ்தியில் சிவபூஜை பண்ணின்றிருந்த ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. இனிமேல் வாய்க்குள்ளே ஏதாவது போடுறதுக்கு வாய்க்குள்ளே கையை விட்டாலோ, பாம்பை பார்த்தாலோ, முள்ளை தைச்சாலோ எம்பார் கோவிந்தர் ஞாபகம் வரணும். வாயில் ஏதாவது மாட்டின்னு எடுத்து அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே போய் எடுக்க போனால் கூட வாயில் கையிட்டேனோ எம்பாரை போலே. ஏதான குழந்தைகள் வாயில் ஏதாவது கை போட, வாயில் கை போடாது, வாயில் கை இட்டேனோ எம்பாரை போலே. வாயு கையு எம்பார் கோவிந்தர். திருக்கோளூர் பெண்பிள்ளை ராமானுஜர். 79வது வாக்கியம். ரைட்டோ. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு. ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு. ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி. ஜெய் போலோ எம்பார் கோவிந்தருக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ஜெய் போலோ எதிராஜர் சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.